அனைத்து நாடுகளின் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. அதிகமாக குடிக்கும் புதிய பானத்தை முயற்சிக்க வேண்டிய ஒருவரை எனக்கு காட்டுங்கள். நான் உங்களுக்கு துன்பமான மற்றும் வருந்தக்கூடிய ஒருவரை காட்டுவேன். அவரது கண்கள் இரத்தக்களறி மற்றும் தவிர்க்கப்படக்கூடிய காயங்கள் உள்ளன. மது உங்களை கவர்ந்திழுக்க வேண்டாம். அது சிவப்பு நிறமாக இருந்தாலும் கோப்பையில் பிரகாசித்தாலும் அது சீராக கீழே செல்கிறது. மறுநாள் காலையில் விஷப்பாம்பு கடித்தது போல் உணர்வீர்கள். விசித்திரமான காட்சிகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும். மேலும் நீங்கள் தெளிவாக சிந்திக்கவோ பேசவோ முடியாது. நீங்கள் கடலில் இருந்ததைப் போலவும் கடல் நோய்வாய்ப்பட்டவராகவும் டாஸ்ஸின் கப்பலின் ரிக்கிங்கில் உயரமாக ஆடுவதைப் போலவும் உணர்வீர்கள். அடிபட்டிருக்க வேண்டும் என்று சொல்வீர்கள். என்னை அடித்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை. நான் ஏன் எழுந்திருக்க முடியாது? எனக்கு இன்னொரு பானம் வேண்டும். நீதிமொழிகள் 23:29-35. ஏதேன் தோட்டத்தில் போதை தரும் பானம் இல்லை. நொதித்தல், ஊழல், நோய் மற்றும் மரணம் ஆகியவை முற்போக்கான பாவத்தின் மூலம் உலகில் வந்தன. நோவாவின் காலத்தில் நொதித்தல் புதியதாக இருக்கலாம் மற்றும் அதன் விளைவுகள் அவருக்கு தெரியவில்லை. அவனுடைய குடிப்பழக்கம் கானான் மீது சாபத்தை கொண்டு வந்தது. ஆதியாகமம் 9:20-27. குடிப்பழக்கத்தை பற்றி கடவுள் என்ன சொல்கிறார்? கடவுளுடைய வார்த்தை குடிப்பழக்கத்தின் பாவத்தை பற்றி மிகவும் தெளிவாக உள்ளது மற்றும் எந்த குடிகாரனும் கடவுளுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்க மாட்டான் என்று அறிவிக்கிறது. 1 கொரிந்தியர் 6:10. அவர் இந்த தீய பழக்கத்தை விட்டு விலகாத வரை. மதுவின் தீமை. ஒரு மனிதனுக்கு பிடிவாதமும் கலக்கமும் கொண்ட ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மகன், தன் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத ஒரு மகன். அவனை தண்டித்தாலும் அவனுடைய பெற்றோர் அவனை அவன் வசிக்கும் ஊரின் தலைவர்கள் முன் அழைத்துச் சென்று விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அவர்கள் அவர்களிடம், எங்கள் மகன் பிடிவாதமாகவும் கலகக்காரனாகவும் எங்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான். அவன் பணத்தை வீணாக்குகிறான். குடிகாரனாக இருக்கிறான். அப்பொழுது நகரத்து மனிதர்கள் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ இந்த தீமையை ஒழித்து விடுவாய். உபாகமம் 21:18-21. நீயும் உன் மகன்களும் திராட்சரசம் குடித்துவிட்டு என் கூடாரத்திற்குள் நுழைய வேண்டாம். நீங்கள் செய்தால் நீங்கள் இறந்து விடுவீர்கள். லேவியராகமம் 10:9. அதிகமாக குடிப்பது உங்களை சத்தமாகவும் முட்டாள்தனமாகவும் ஆக்குகிறது. குடித்துவிட்டு முட்டாள்தனம். நீதிமொழிகள் 20:1. அரசர்கள் மது அருந்தக்கூடாது அல்லது மதுவின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. அவர்கள் குடிக்கும் போது அவர்கள் சட்டங்களை மறந்து தேவைப்படுபவர்களின் உரிமைகளை புறக்கணிக்கிறார்கள். சாராயம் இறக்கும் மக்களுக்கும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கும். நீதிமொழிகள் 31:4-6. நீ அழிந்து விட்டாய். மது பாட்டில் ஹீரோக்கள். பானங்கள் கலக்கும் போது தைரியமும் பயமும் இல்லை. ஏசாயா 5:22. தீர்க்கதரிசிகளும் பாதிரியார்களும் கூட குடிப்போதையில் தள்ளாடுகிறார்கள். குழப்பத்தில் தடுமாறும் அளவுக்கு மதுவையும் குடித்துள்ளனர். கடவுள் அனுப்பும் தரிசனங்களை புரிந்து கொள்ள தீர்க்கதரிசிகள் குடிப்போதையில் உள்ளனர். மேலும் பாதிரியார்களும் குடிப்போதையில் உள்ளனர். அவர்கள் மீது கொண்டு வரும் வழக்குகளை தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் அமரும் மேசைகள் அனைத்தும் வாந்தியால் மூடப்பட்டிருக்கும். மேலும் ஒரு சுத்தமான இடம் இல்லை. ஏசாயா 28:7-8. வலுவான பானம் உணவு அல்ல, நமது நல்வாழ்வுக்கு அவசியமில்லை. குடிப்பவரின் மனதை குழப்பி போதையை உண்டாக்குகிறது. இது வயிற்றுக்கு மட்டுமல்ல தலைக்கும் செல்கிறது. மேலும் முழு நபரையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், திராட்சரசத்தால் குடிப்போதையில் இருக்காதே, அது உன்னை கெடுக்கும். மாறாக ஆவியால் நிரப்பப்படுங்கள். எபேசியர் 5:18. மது ஒருவனை மயிலாகவும் குரங்காகவும் சிங்கமாகவும் கடைசியில் பன்றியாகவும் மாற்றுகிறது. ஒருவன் சிறிதளவு குடித்துவிட்டால் உள்ளத்தில் பெருமை வந்துவிடும். அவர் மற்றவர்களை விட மிகவும் புத்திசாலி மற்றும் அழகானவர் என்று நினைக்கிறார். அவர் தன்னை பணக்காரர் என்று நினைத்து மற்றவர்களை குடிக்க வைத்து தனது பணத்தை வீணடிக்கத் தொடங்குகிறார். அதனால் அவரது மனைவியும் குழந்தைகளும் பட்டினியால், உடை மற்றும் சரியான வீடு இல்லாமல் தனது பணத்தை வீணடிக்கிறார். இந்த அகங்காரம் மற்றும் விரும்பத்தகாத ஆவி அவரை பிடித்திருப்பதை அவர் உணரவில்லை. மற்றவர்களின் பார்வையில் தன் அழகையும் தன் நிறத்தையும் காட்ட இறக்குகளை விரிக்கும் மயில் போன்றவன். இன்னும் கொஞ்சம் குடித்துவிட்டு தன்னை பற்றி நிறைய பேசத் தொடங்குகிறார். தன்னை புகழ்ந்து மற்றவர்களை மிமிக்ரி செய்கிறார். தன் முட்டாள்தனமான பேச்சு மற்றவர்களை சிரிக்க வைப்பதைக் கண்டால் அவன் தைரியமாகி முன்னெப்போதையும் விட முட்டாள்தனமாக பேசுகிறான். அவர் இதுவரை செய்யாத பெரிய விஷயங்களை பற்றி பெருமையாக பேசத் தொடங்குகிறார். தான் குரங்கு போல் செயல்படுவதை அவன் உணரவில்லை. அவர் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கும் போது அவர் சிங்கத்தைப் போல வலிமையாகவும் தைரியமாகவும் உணரத் தொடங்குகிறார். யாருடனும் சண்டையிடலாம் என்று நினைக்கிறார். எதற்கும் அஞ்ச மாட்டார். அவர் ஒரு மாபெரும் போல் உணர்கிறார் மற்றும் அவர் வழியில் வரும் அனைத்தையும் உடைத்து நொறுக்குகிறார். மக்கள் பயந்து பயந்து ஓடும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் சிங்கத்தைப் போல கர்ஜிக்கத் தொடங்குகிறார். மேலும் அவர் தனது மனைவியையும் குழந்தைகளையும் பயந்து அவரை விட்டு ஓடுகிறார். அதே நேரத்தில் அவர் வீட்டை உடைத்து அனைவரையும் சண்டையிடத் தொடங்குகிறார். மேலும் கத்தியால் குத்தவோ கொல்லவோ பயப்படுவதில்லை. அதுமட்டுமின்றி மது அருந்தும் நெருப்பாக இருப்பதால் அது தாகத்தை அதிகரிக்கும் என்பதால் அவர் தொடர்ந்து குடித்துக் கொண்டிருக்கும் போது அவை அவரது மனதை பாதிக்கின்றன. அவரது தலை சுழலத் தொடங்குகிறது. மேலும் அவர் தடுமாடத் தொடங்குகிறார். கண்கள் நீண்டு கொண்டே அவர் இப்போது எல்லா வகையான விஷயங்களையும் பார்க்கத் தொடங்குகிறார். குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டது. இறுதியாக அவர் ஒரு பன்றியைப் போல தரையில் சுழற்றுகிறார். மயில், குரங்கு மற்றும் சிங்கம் இறுதியாக பன்றிக்கு இடம் கொடுக்கின்றன. அவர் ஒரு பன்றியைப் போல முணுமுணுக்கத் தொடங்குகிறார். அதனால் தன்னை ஒரு பன்றியை விட தாழ்வாக ஆக்குகிறார். இது ஒரு குடிகாரனின் உண்மையான படம். ஆகவே எந்த குடிகாரனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று கடவுள் சொன்னார். 1 கொரிந்தியர் 6:10. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. குடிகாரர்களே, விழித்து அழுங்கள். மது அருந்துபவர்களே, அழுங்கள். 1:5. இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்குச் சொந்தமான இரட்சிப்பின் பரிசை நீங்கள் நம்பினால் கடவுளிடம் இந்த பாவத்தின் உண்மையான துக்கமும் ஒப்புதல் வாக்குமூலமும் உங்களை விடுவிக்கும். இரவில் அவர்கள் குடிபோதையில் இருக்கிறார்கள், ஆனால் நாம் அந்த நாளை சேர்ந்தவர்கள். நாம் நிதானமாக இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய கோபத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பை பெறுவதற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார், எங்களுக்காக இறந்தவர். 1 தெசலோனிக்கேயர் 5:7-10. குடிகாரர்களை உள்ளடக்கிய பாவிகளை இரட்சிக்க இயேசு வந்தார். மகன் உங்களை விடுவித்தால் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரமாக இருப்பீர்கள். 8:36. இயேசு சமாரியா பெண்ணிடம் கூறினார், கடவுள் என்ன கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அவரிடம் கேட்பீர்கள், அவர் உங்களுக்கு உயிர் கொடுக்கும் தண்ணீரை தருவார். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு இனி ஒருபோதும் தாகம் எடுக்காது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் ஒரு நீரூற்றாக மாறும். அது அவனுக்கு ஜீவத் தண்ணீரை அளித்து நித்திய ஜீவனை கொடுக்கும். 4:10-14. தாகமாக இருப்பவன் என்னிடம் வந்து குடிக்க வேண்டும். வேதம் கூறுவது போல் என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் ஊற்றுகள் பொழியும். 7:37-38. கடவுளே, நீயே என் கடவுள். நான் உனக்காக இயங்குகிறேன். என் முழு உயிரும் உன்னை விரும்புகிறது. வறண்ட, தேய்ந்து போன நீரற்ற நிலத்தைப் போல என் ஆத்துமா உனக்காக தாக்கமாக இருக்கிறது. 63:1. ஒரு மான் குளிர்ந்த நீரோடைக்காக இயங்குவது போல, கடவுளே, நான் உனக்காக இயங்குகிறேன். ஜீவனுள்ள தேவனாகிய உங்களுக்காக நான் தாக்கமாயிருக்கிறேன். 42:1-2. அன்பான வாசகரே, உங்கள் ஆன்மா உயிருள்ள கடவுளின் மீது தாகமாக இருக்கிறது. அவர் மட்டுமே அந்த தாகத்தை தீர்க்க முடியும். வலுவான பானம் அதை ஒருபோதும் செய்யாது. ஒரு மனிதன் பாரஃபின் அல்லது பெட்ரோலை ஊற்றி நெருப்பை அணைக்க முயற்சிப்பது போன்றது. செல்வம், புகழ், அதிகாரம், இன்பம் அல்லது பெண்களுக்கான தாகம் எதுவாக இருந்தாலும் உங்கள் உயிருள்ள ஆன்மாவின் தாகத்தை இயேசு மட்டுமே தீர்க்க முடியும். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்றுமே தாகமாயிருக்கும். 6:35. கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சந்தோஷமானவர்கள். கடவுள் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்துவார். மனித ஆன்மாவின் தாகத்தை இவ்வுலகில் எதுவும் தீர்க்க முடியாது. பணம், கால்நடைகள், பெண்கள், பீர், மது, புகையிலை, நடனம் அல்லது எந்த பூமிக்குரிய இன்பமும் உண்மையில் திருப்திப்படுத்த முடியாது. இயேசுவே திருப்தியளிக்கும் அப்பமும் ஜீவத் தண்ணீரும் ஆவார். நான் ஜீவ அப்பம் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். என்னிடம் வருபவன் பசியடையமாட்டான். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் இராது. 6:35. இயேசுவிடம் வாருங்கள், இன்று வாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஜீவத் தண்ணீர் ஓடுகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு சிலுவையில் தொங்கிய போது எனக்கு தாகமாக இருக்கிறது என்று அழுதார். 19:28. ஜீவத் தண்ணீரின் ஊற்றாகிய இயேசு அந்த பாவ தாகத்தை உங்களிடமிருந்து அகட்டி உங்களை திருப்திப்படுத்த தாகத்தால் மரித்தார். உங்கள் மண்டியிட்டு கடவுளிடம் அழுங்கள். அவர் உங்களுக்கு ஜீவ ஊற்றிலிருந்து குடிக்க கொடுப்பார். தாகமாயிருப்பவர் வா, ஜீவத்தண்ணீரை அன்பளிப்பாக யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 22:17. தாகமாயிருப்போர் அனைவரும் வாருங்கள், இதோ தண்ணீர். 55:1. தாகமுள்ளவர்களுக்கு இளநீர் மகிழ்ச்சியை தருவது போல கடவுளின் மக்கள் அவர்களை காப்பாற்றும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். 12:3.